இன்றைய சத்சங்கத்திற்கு என்னுடைய இரண்டு குருமார்களை அதன் ஆசியை வேண்டி, சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியை வேண்டி, 11 சித்தர்மார்களுடன் ஆசியுடன் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சமயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டுக்குடியில் வான்மியரோடு, நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தினை என்னுடைய காலை நச்சிந்தனையில் வந்த சில கருத்துக்களை ஒரு அன்பர் மேலும் விளங்கப்படுத்தும்படி கூறினார். ஒரே ஒரு சத்சங்கத்தினை நான் ரெண்டு சத்சங்கத்தினை சாரி ஒரே ஒரு நச்சிந்தனையை நான் இரண்டு நச்சிந்தனையை எடுத்து விளக்கம் தரவிருக்கின்றேன். முதலாவதாக பாபாஜி தெய்வீக குரலில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களை அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் பார்ப்போம். பாபாஜி சொல்கின்றார், உலகோர் கருத்தை ஏற்று உலகில் வாழ்வது எளிது, நமக்கு நாமே தனிமையில் வாழ்வது மலிது, ஆனால் யார் மனித கூட்டத்தில் இருந்து கொண்டு ஆனால் சுதந்திரமாகவும் தனிமையிலும் வாழ்கிறானோ அவன் பெரியவன். அருமையான கருத்து. அதாவது நாங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு வாழ்ந்தோம் என்றால் பிரச்சனை இல்லாமல் வாழலாம் என்று நினைக்கின்றோம் ஓ செய்கின்றோம். நாங்களே எங்களுக்கு பிடித்தமான வகையிலும் வாழுகின்றோம், அதுவும் இலகு என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த மனித கூட்டத்தில் இருந்து கொண்டு, அதாவது இந்த உலகியலில் இருந்து கொண்டு, யார் சுதந்திரமாகவும் தனிமையிலும் ரெண்டு விதத்திலும் வாழ்கின்றானோ அது கஷ்டமான விடயம் என்று சொல்கின்றார், அவன் பெரியவன் என்று. அதாவது இந்த இடத்தில்தான் நீங்கள் ஆன்மீக வாழ்க்கையை வாழும்போது இப்படியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்றது பாபாஜியினுடைய கருத்து. அடுத்ததாக, மனம் என்பது எண்ணங்களின் குவியல், எண்ணங்கள் ஆன்மாவை மறைக்கின்றன, அது உண்மை. மனம்தான் ஆன்மாவின் விடயங்களை மறைத்து கொண்டிருக்கின்றது எண்ணங்களால். இதனால் பொய்யான பன்மை தோற்றம் ஏற்படுகின்றது. வெறும் எண்ணங்களாகவே வாழும் மனிதனை கண்ணிமைக்கும் நேரத்தில் சத்குருநாதரின் அருளும் கருணையும் உயர்நிலைக்கு மாற்றிவிடும். அதனால் தான் எங்களுடைய சாதனை மிகவும் முக்கியமானது. நாங்கள் இந்த உலகியலில் வாழும்போது சாதனையை நன்றாக செய்து கொண்டிருக்கும் போது பாபாஜியின் அருளால் எங்களுக்கு பல விடயங்கள் கிடைக்கப்பெற்று எங்களுடைய நிலையை மாற்றி சரியான நிலைக்கு சரியான சாதனையில் செல்வதற்கு பாபாஜியின் அருள் உதவி செய்யும் எந்த நேரமும் என்பது கருத்து. நம்பிக்கை அற்றவன் எவனுமே கிடையாது. ஒவ்வொருவனுக்குள்ளும் எல்லையற்ற சக்தி நிறைந்திருக்கின்றது. அறியாமை இருட்டின் கீழ் அது மறைந்திருக்கின்றது. அதனை நாம் ஒவ்வொருவரும் தூண்டி வெளிப்படுத்த வேண்டும். இந்த ஆன்மீக ஒருமை மனத்தின் மரணத்தில் உணரப்படும். அதிலேயும் ஒரு நல்ல கருத்து இருக்கின்றது. நாங்கள் இந்த வாழ்க்கையில் செய்யாத விடயத்தை எப்போது உணர்வோம் என்றால் மரணப்படுக்கையில் இருக்கும் போதுதான். அந்த நேரம் அதை உணர்வது சரியான காலம் தாழ்ந்த உணர்தலாகும். ஏனென்றால் அந்த நேரம்தான் எங்களுக்கு விழிப்புணர்ச்சி வரும், எங்களுக்கு தெரிய வரும், நாங்கள் இந்த உலகத்தில் இவ்வளவு காலமும் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பொய்யான வாழ்க்கை என்பது அந்த நேரத்தில் தான் ஆன்மீகத்தில் செயல்படாதவர்களுக்கு புரிய வரும். உலகியலில் இருந்தவர்களுக்கு அந்த நேரத்தில் அவர்கள் எவ்வளவுதான் யோசித்தாலும் அந்த கணத்திற்கு பிறகு அவர்களால் அதை கொண்டு வர முடியாது அவர்களுடைய வாழ்க்கைக்கு. ஆகவே நாங்கள் இந்த ஆன்மீகத்தை எங்களுடைய சாதகர் எல்லோருக்கும் கிடைத்த பாபாஜியின் கிரியா யோகத்தை நாங்கள் தவற நழுவ விடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆவது, அதில் நாங்கள் சாதனை செய்து கொண்டு முன்னுக்கு வர வேண்டியது எங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம், அதை நாங்கள் தவறாமல் செய்து வர வேண்டும். மரணப்படுக்கைக்கு போன பின் அதை உணர்ந்து பிரயோசனம் இல்லை. மனித தன்மை இறந்தால்தான் தெய்வீகம் வெளிப்படும். இதனை தியானத்தால் செய்யலாம். அப்போது எண்ண ஓட்டம் தடைப்படாமல் ஒரு இலக்கை நோக்கி செல்லும். உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் இடையே சரியான ஒரு இயல்பு உண்டாகும். மீண்டும் தியானத்தை பற்றிய கருத்து. தியானத்தால் நாங்கள் என்னத்தை செய்யலாம் என்பதை இங்கு வலியுறுத்தி சொல்லப்படுகின்றது. சத்துவம், ராஜஸ் தமஸ் என மூன்று குணங்களை கொண்டதுதான் மனம். அதை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படித்திருக்கின்றோம். மீண்டும் அது வரப்போகின்றது அடுத்த சைவ சித்தாந்த வகுப்புகளில். ஸோ முக்குணங்களை கொண்டது தான் எங்களுடைய மனம். சத்துவம், ரஜஸ் தமஸ். சத்துவ குணம் என்றால் சாத்வீகமாக, அமைதியாக, எல்லா விடயத்திலும் அறிவுபூர்வமாக செயல்படும் நிலை. ரஜஸ் என்று சொன்னால் நாங்கள் மிகவும் அக்ரஸிவ் என்று சொல்லுவோம். நாங்கள் மிகவும் துடிதுடிப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பல விடயங்களை ஒரே நேரத்தில் கவனித்து கொண்டு வாழும் வாழ்க்கை. தமஸ் என்று சொல்வது சோம்பேறித்தனமாக, எல்லாவற்றிலும் மெதுவாக இயங்கும் தன்மை. இந்த மூன்றும் உங்களுடைய மனதில் இருக்கின்றது. நனவு, அடிமனம், துரியம் என்ற மூன்று நிலைகளும் மனத்திற்கு உண்டு. அதாவது மனம் மூன்று நிலைகளில் செயல்படுகின்றது. வெளிமனம், அடிமனம், ஆழ்மனம் என்று சொல்லுவோம். அதைவிட ஒரு சமயத்தில் ஒரு குணம் மட்டுமே ஓங்கி நிற்கும், மற்ற இரண்டும் செயல்பட. அதுவும் ஒரு தத்துவம். உங்களுக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லி இருக்கின்றேன். உங்களுடைய மூன்று குணங்களில் ஏதாவது ஒரு குணம்தான் ஒரு நேரத்தில் செயல்படும், மற்ற இரண்டு குணங்களும் செயல்படாமல் இருக்கும். அதாவது ஒரு குணம்தான் ஒரு நேரத்தில் வேலை செய்யக்கூடியது. எனவே தான் மனிதன் சில சமயம் சோம்பேறியாகவும் சில சமயம் சமநிலையோடும் காணப்படுகின்றான். தாமச குணத்தை ரஜோகணமும் ரஜோகுணத்தை சத்துவ குணமும் வெற்றி கொள்ள வேண்டும். இந்த குணங்களில் மிகவும் குறைந்த குணமானது தாமச குணம். அதுக்கு அடுத்தது ரஜோ குணம். அதற்கு மேலாக இருக்கும் குணம் ராஜத குணமாகும். ஆகவே இந்த குண அடிப்படையில் தமோ குணத்தை ராஜத குணமும் ராஜத குணத்தை சத்துவ குணமும் வெல்ல வேண்டும் என்று பாபாஜி கூறுகின்றார். இதை வென்று கொண்டு போகும்போது சத்துவ குணம் இறுதியாக கரைய வேண்டும். அப்போதுதான் உண்மையோடு கிரியா பாபாஜியோடு ஒன்றாக முடியும். மனம் அமைதியின்றி அலைப்பாய்கின்றது என்று கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் முறையிடுகின்றார். காற்றை பிடிப்பது போல் மனத்தை கட்டுப்படுத்துவது கடினம். இடைவிடாத கிரியா யோகா பயிற்சியும் வைராக்கியமும் சேர்ந்து மனதை கட்டுப்படுத்தும் என்று பதில் கிடைக்கின்றது கிருஷ்ணரிடமிருந்து. அதுதான் பகவத்கீதையில் சொல்லப்பட்ட யோகம். அதாவது யோகத்தால் தான் அந்த மனதை பிடிக்கலாம். அந்த மனதை பிடிப்பதற்குத்தான் குண்டலினி பிராணயாமம். மூச்சுக்காற்றை பிடிப்பதால் மனதை பிடிக்கலாம். இந்த ரெண்டையும் பிடிப்பதால் ஆன்ம ஈடேற்றத்தை பிடிக்கலாம் என்பது கிரியா யோக கருத்து. அதே கருத்தை தான் பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எண்ணங்கள் கடலில் அலை போன்றவை, அமைதி பெறும் காலம் கட்டாயம் வரும். அதாவது மனம் எண்ணங்கள் கடலின் அலையை போன்றது, நெருகவும் அலை அடித்து கொண்டே இருக்கும், ஆனால் அமைதியுறும் காலம் கட்டாயம் வரும் என்று கிருஷ்ணர் அந்த பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு போதிக்கின்றார். நீர்க்குமிழி உடைந்து கடலில் கலப்பதைப் போல் மனமும் உண்மையாம் அனந்தத்தில் கலந்து தன்னை இழக்க வேண்டும். நாங்கள் செய்யும் பயிற்சி மூலமாக நாங்கள் மனதை இழப்பது தான் எங்களுடைய இறுதி முடிவு. அதாவது நாங்கள் இந்த மனதினால் அலைப்பட்டு கொண்டு தெரியாது, மனதை அடக்கி எங்களுடைய சாதனையில் வெற்றி பெற வேண்டும். மனத்தின் மூலத்தை நாடினால் அது மறைந்துவிடும். இன்னொரு தகவல் பாபாஜி கொடுக்கின்றார். அதாவது இந்த மனத்தில் வரும் எண்ணங்கள் எங்கே இருந்து வருகின்றது என்பதை உற்று நோக்கும் போது அந்த எண்ணங்களை படிப்படியாக நாங்கள் இல்லாது பண்ணிவிடலாம். அதான் மூலத்தை அறிய வேண்டும். அது நம் மீது ஆதிக்கம் செலுத்தும். அது நமக்கு கீழ்ப்படியாமல் போனால் நாம் அதனை பணிகின்றோம். அதன் தோற்றத்தையும் ஒழுக்கத்தையும் வெறுமனே சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருந்தால் அது நம்மை பணிந்துவிடும். அதான் கிரியா யோகத்தின் மகத்தான சத்துவம். கிரியா யோகத்தில் பாபாஜி முழுக்க முழுக்க சொல்லுகின்றார், நாங்கள் எந்த விஷயத்திலும் அந்த விஷயத்தை நாங்கள் செய்பவர்களாக இருந்தாலும் எங்களுடைய மற்ற பகுதியால் நாங்கள் அந்த விஷயத்தை சாட்சியாக இருந்து அவதானிக்க வேண்டும். அந்த அவதானிப்பில் கிடைத்த வற்றை நாங்கள் வைத்து எங்களுடைய குணங்களையோ எங்களுடைய நடவடிக்கைகளையோ நாங்கள் மாற்ற பழக வேண்டும். ஒருமனை சாட்சி மாத்திரமாக பார்த்து கொண்டிருந்தால் அது நம்மை பணிந்துவிடும். இயற்கையிலிருந்து விலகி நினைத்தால் அது நம்மை ஆள முயலும். அதாவது நாங்கள் அந்த சாட்சியிலிருந்து விலகக்கூடாது. சாட்சி பொருளில் இருந்தால்தான் அதை எங்களால் பணிக்க முடியும். அது நம்மை ஆனால் நமது இயல்பில் சஸ்திரமாக நின்றால் இயற்கை நம் பாதம் தொட்டு வணங்கும். நாங்கள் அந்த விஷயத்தில் நிச்சயமாக அந்த விஷயத்திலேயே இருந்து கொண்டு போவோமாக இருந்தால் இயற்கை கூட எங்களுக்கு அடிபணியும் என்று சொல்கின்றார். எனவே மனத்தை சரியாக கவனிக்க வேண்டும், நன்கு கையாள வேண்டும். இந்த மனத்தால் தான் எங்களுக்கு முழு பிரச்சனையுமே. இந்த மனத்தை நாங்கள் நன்றாக கையாள வேண்டும், அதை எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர வேண்டும். அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்குரிய ஒரு உத்தி தான் கிரியா யோகம். மனதை சரியாக பழக்கினால் தூள உடம்பு வேதனைப்படாது, அதுவும் உண்மை. மனம் நன்றாக இருந்தால் எங்களுடைய தூள உடம்பில் நாங்கள் அதனுடைய கஷ்டங்களை நாங்கள் உணர மாட்டோம். மனதால் தான் தூள உடம்புக்கும் கஷ்டம் ஏற்படுகின்றது. உள்ளிருப்பதே வெளியிலும் இருக்கின்றது. வெறுப்பை நீக்கினால் அது நம் வழிக்கு வரவே வராது. மேலும் மனத்தில் கோபம், பொறாமை, கவலை, துக்கம் போன்றவை இருக்கக்கூடாது. அதுதான் கஷ்டமான விஷயம். ஆனால் அதைத்தான் இருக்காது பண்ணுவதற்குத்தான் பாபாஜியின் அறிவுரைகளும் தரப்படுகின்றன. அதாவது கோபத்தை குறைக்க வேண்டும், பொறாமையை குறைக்க வேண்டும், கவலையை இல்லாமல் பண்ண வேண்டும், துக்கத்துக்கு போகக்கூடாது. இவை மனத்தை உடைத்து உடலுக்கு ஊறு விளைவிக்கும். இந்த மனம் உடைவதால் நாங்கள் நினைக்கின்றோம் சூட்சுமமான மனம் தனியத்தான் உடைகின்றது என்று. ஆனால் அதனுடைய விளைவு எங்களுடைய தூள தேகத்திலும் நிச்சயமாக ஏற்படுகின்றது. அது எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டு போகின்றோம். அது டயபெட்டிக்காக இருக்கலாம், வேறு ஏதாவது வருத்தங்களாக இருக்கலாம். உங்களுடைய மன நொந்து நீங்கள் மனதினால் வேதனைப்படும் போது அந்த விஷயங்கள் உங்களுடைய உடலுக்கு ஊறு விளைவிக்கின்றது. இவை சீரான இரத்த ஓட்டம் தடைப்படும். உங்களுடைய இரத்த ஓட்டங்கள் தடைப்படுவதால்தான் அந்தளவு ஊறுகளும் உங்களுடைய உடலில் ஏற்படுகின்றது நிச்சயமாக. இந்த எதிர்மறை எண்ணங்கள் நாடிகளை பாதித்து பிராண சக்தியின் ஓட்டத்தை தரப்படுத்துகின்றன. தனியாக உங்களுடைய உடலை மாத்திரம் பாதிக்கவில்லை, உங்களுடைய பயிற்சிகளை கூட பாதிக்கின்றது. ஏனென்றால் பிராண சக்தி கூட இந்த மனதின் விளைவினால், இந்த மனதின் துக்கத்தினால், இந்த மனதின் நிலைகளினால் பிராணசக்தி ஓட்டம் கூட உங்களுடைய சாதாரண நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு பயிற்சி செய்வதற்கும் அல்லது சாதாரண நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் சுவாசம் செய்து கொண்டிருப்பதற்கும் இப்படியான கஷ்டமான நிலையிலிருந்து செய்வதற்கும் நிச்சயமாக வித்தியாசங்கள் உண்டு. எண்ணங்கள் நாடிகளை பாதித்து பிராணசக்தியின் ஓட்டத்தை தடப்படுத்துகின்றன. மாறாக அன்பு வாழ்வை விரிவாக்கி நம்மை ஒளியின் குழந்தைகள் ஆக்குகின்றது. சச்சிதானந்த ஒளி பாபாஜியிடமிருந்து வருகின்றது. திரும்ப அதை கொண்டு அவர் அன்பில் முடிக்கின்றார். இப்படியான கஷ்டங்கள், துக்கங்கள், பொறாமைகள், கோபங்கள், கவலைகளை வைத்து கொண்டு வாழ்வதிலும் பார்க்க அன்பு என்றதை அதற்குள் கொண்டு வந்து விட்டால் பாபாஜியின் முதலாவது தாரகை சொல்லான இவ்வளவு பிரச்சனையிலும் இருந்து விடுபடலாம் என்று கூறுகின்றார். ஆசைகளாலும் தேவைகளாலுமே நாமே இப்புவியில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் உருவாக்குகின்றோம். இதில் சொர்க்கம் நரகம் என்று சொல்வது நல்வினை தீவினை. இந்த நல்வினை தீவினைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு வந்து சேருவதற்குரிய காரணம் ஆசைகளும் தேவைகளுமே ஆகும். ஆசைகளால் தான் அவை வருகின்றன. ஆசை வருவது மனதினால் தான் இந்தளவு முழு பிரச்சனையும் எங்களுக்கு வருகின்றது. இப்போது நாம் செய்வதே பின்னர் விளைகின்றது. அது விருப்பத்திற்கு வழி சொல்லும் மனம் தானே ஆசை வலையில் மாட்டிக்கொள்கின்றது. அதாவது நாங்கள் செய்யும் வினையே எங்களுக்கு திரும்பவும் அது மறுவினையாக கிடைக்கும் என்பது வினை தத்துவம். அதை நாங்கள் இந்த வருகின்ற கிழமையில் பார்க்கப் போகின்றோம் வினை தத்துவத்தை. ஆகவே நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் செயலென்றால் வினை. அது எங்களை வந்து ஏதோ ஒரு இடத்தில் திரும்ப தாக்கும் அடுத்த பிறப்பில். அதை பற்றி விரிவாக அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். மனதை அடக்கி ஆளும்போது தன்னை பற்றி அது சிந்திக்கின்றது. அன்றாட செயல்கள் ஒவ்வொன்றையும் நுட்பமாக கவனித்து அனுபவம் பெற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யும் செயல்களை பிழையாக செய்வதோ சரியாக செய்வதோ பிரச்சனை இல்லை. அது எங்களுடைய வாழ்க்கை முறை ஏற்ற மாதிரி செய்து கொண்டு போகின்றோம். ஆனால் அதை அவதானித்து சாட்சி நிலையிலிருந்து ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து அதை திருத்தி கொண்டு போவோமாக இருந்தால் நல்லொரு வாழ்க்கையையும் நல்லொரு சாதனையாளர்களாகவும் இந்த உலகத்தில் நாங்கள் மாறிக்கொண்டு போகலாம். நினைவிலும் கனவிலும் மனம் செயல்படுகின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் அது சிறிது நேரம் தன்னை மறந்து செயல்படாமல் ஓய்வெடுக்கின்றது. இந்த நனவு, கனவு, ஆழ்ந்த உறக்கம், இந்த மூன்று நிலைகளும் மனதின் நிலைகள். அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்நிலையில் இந்த அது மனம் இறக்கை இறுக்கப்பட்ட பறவையே போன்றது. அதாவது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது மனம் செயலற்று போயிருக்கின்றது. அதான் இறக்கை இழந்த பறவை போல என்று மனம் சொல்லப்படுகின்றது. தற்காலிக ஓய்வு பெற்று இன்னும் அதிக வலிமை பெறுகின்றது. அப்படியான மனம், அப்படியான ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது தான் மனத்துக்கு ஓய்வு என்று சொல்லி ஒன்று கிடைக்கின்றது. அதையும் நாங்கள் விரிவாக சைவ சித்தாந்தத்தில் பார்த்திருக்கின்றோம். மனம் அந்த நிலையில் இருக்கும்போது சித்தம் மாத்திரம்தான் தொழிற்படுகின்றதே தவிர மற்றது எல்லாமே தொழிற்பாட்டை விட்டு போகின்றது. அந்த 35 பிரிவுகளும் என்ன மாதிரி வேலை செய்வதென்றே விளங்கப்படுத்தியிருந்தேன். அதையும் இன்னொரு முறை இன்னொரு சத்சங்கத்தில் மீண்டும் பார்ப்போம். அதான் ஆழ்ந்த உறக்க நிலை. இதனால் உலகியலில் இன்னும் வலிமையாக ஈடுபடுகின்றது. ஸோ அந்த உறக்கத்தில் வந்த மனதுக்கு கிடைத்த ஓய்வின் ஓய்வாலே அந்த உறக்கத்தை விட்டு நீங்கள் அந்த நிலையை விட்டு வந்ததும் மனம் இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றது. ஏனென்றால் மனத்திற்கு ஓய்வே இல்லை. ஆனால் அந்த ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போனால்தான் ஓய்வு கிடைக்கின்றது. அந்த ஓய்வு சில ஓய்வினை அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் கிடைக்கும் மனத்திற்கு அந்த ஓய்வின் பின் அந்த மனம் மிகவும் சுறுசுறுப்பாக மீண்டும் வேலை செய்யும் என்பது இங்கு கூறப்படுகின்றது. அது பெற்ற அமைதியை தவறாக பயன்படுத்துகின்றது. அதே நேரம் அந்த அமைதி கிடைத்து அந்த மனதிற்கு அந்த அமைதி கிடைத்து ஆழ்ந்த உறக்கத்தில் மீண்டும் எழுந்தவுடன் எங்களுடைய வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கையாக சாதனை வாழ்க்கையாக இருந்தால் அதால் இன்னும் எங்களுக்கு மேலும் அதிக சக்தியால் எங்களுடைய சாதனையை கூட்டலாம். ஆனால் உலகியல் வாழ்வில் இருப்பவர்கள் அப்படியான மனம் ஓய்வுக்குள் போய் ஓய்வு பெற்று வந்தவுடன் அது மீண்டும் விரைவாக செயல்பட இருக்கும்போது உலகியல் வாழ்க்கையில் இருப்பவர்கள் அந்த மனத்துக்கு கிடைத்த அந்த உறக்கத்திலிருந்து கிடைத்த பயனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். அதாவது உலகியலுக்கு பயன்படுத்துகின்றார்கள். உலகின் எல்லா பொருள்கள் மீதும் தன்னை செலுத்தி மயக்கத்தை உருவாக்கின்றது அந்த மனம். உடல் மனத்தை படைக்கின்றது, மனம் உடலை படைக்கின்றது. ரெண்டும் ஒன்றுதான், மனமும் உடலும் ஒன்று. மனம் உடலிலோ உலகத்திலோ இருப்பதாக தோன்றினாலும் உண்மையில் உலகமும் உடலும் தான் மனதில் இருக்கின்றது. மனம் என்பது உடலில் இருக்கின்றது, உடல் உலகத்தில் இருக்கின்றது என்று தோன்றினாலும் பாபாஜியின் கருத்துப்படி உலகமும் உடலும் தான் மனதில் இருக்கின்றது. மனம் என்பது செயலும் எதிர்ச்செயலும் கலந்தது. அதை இரண்டாக பிரித்து இதைத்தான் நாங்கள் கவனமாக கேட்க வேண்டும். பாபாஜியின் தத்துவம் திரும்ப வாசிக்கின்றேன். மனம் என்பது செயலும் எதிர்ச்செயலும் கலந்தது. அதான் வினை, நல்வினை, தீவினை. நீங்கள் செய்யும் செயல் ஒவ்வொன்றுக்கும் எதிர்ச்செயல்களும் இருக்கின்றது. அதே இரண்டாக பிரித்து ஒரு பாதி சாட்சியாகவும் இன்னொரு பாதி செயல்பட்டும் அமைகின்றது. இதைத்தான் பாபாஜி சொல்லுகின்றார். நீங்கள் என்ன விடயங்கள் செய்தாலும் உங்களுடைய மனதினால் நீங்கள் ரெண்டு இடத்திலும் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு இருக்கின்றது. அதாவது உங்களுடைய மனம் ஏதோ ஒரு செயலை செய்கின்றது. அந்த செயலை செய்யும்போது அந்த செயலை நீங்கள் சாட்சியாகவும் இருந்து பார்க்கக்கூடிய தன்மை உங்களுடைய மனதிற்கு இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எப்போவும் சாட்சி நிலையிலும் இருந்து அதை பார்ப்பதால் தான் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள முடியும். மனத்தை அடக்குவதே உலகத்தை அடக்குவதாகும். ஏனெனில் மனமும் உலகமும் ஒரே பொருளின் இரு பக்கங்கள். நாம் மனசாட்சி மனமாகவே இருப்போம் வேதம் சொல்கின்றது. பைத்தியம் பிடித்த ஒரு குரங்கு பொறாமை என்ற தேள் கொட்ட அகந்தை என்னும் கல்லை குடித்து கர்வம் என்ற பேயால் பீடிக்கப்பட்டு கட்டுப்பாடின்றி உலகக் காட்டில் திரிகின்றது. எனவே நாம் சாட்சியாக இருப்போம். இந்த மனத்தை பற்றிய ஒரு உவமானம் சொல்லப்படுகின்றது. பைத்தியம் பிடித்த ஒரு குரங்கு பொறாமை என்னும் தேள் கொட்ட அகந்தை என்னும் கல்லை குடித்து கர்வம் என்ற பேயால் பீடிக்கப்பட்டு கட்டுப்பாடின்றி உலகக் காட்டில் திரிகின்றது என்றால் மனம் அலைகின்றது என்பதை அவ்வளவு அழுத்தமாக பல ஓமானங்கள் மூலம் விளக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையன்றே, ஆனால் அதனை பலவாறு கூறுகின்றனர். ஒரு நாளை சரியாக தொடங்குவதில்தான் வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கின்றது. அற்புதமான கருத்து, கிரியா யோகத்தின் ஆழமான கருத்து. அதாவது, ஒவ்வொருவரும் உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் என்ன மாதிரி நீங்கள் தொடங்குகின்றீர்கள் என்பதுதான் அந்த நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி. ஆனால் கிரியா சாதகர்கள் எல்லோரும், நாங்கள் ஒவ்வொரு நாளையும் காலையில் எங்களுடைய 30 நிமிட சாதனைகளுடன் பெரும்பாலானோர் துவங்குகின்றோம். அந்த சாதனை நாங்கள் செய்து வாழ்க்கையை நாளை தொடங்குவதால் அந்த நாள் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றியாக அமையும். அது மாத்திரமல்ல, அந்த சாதனையில் கிடைக்கப்பெறும் சில தகவல்கள் எங்களுடைய வாழ்க்கையில், அந்த நாள் வாழ்க்கையில் பல விஷயங்களை வெற்றி கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இதை நீங்கள் நேரடியாக உணர வேண்டும். பலர் உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை பற்றி அடுத்த வசனத்தை பார்ப்போம். ஒரு நாளை சரியாக தொடங்குவதில்தான் வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கின்றது. உயர்ந்த எண்ணத்தோடு படுக்கையிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். ஒரு நாளை சரியாக கழித்த நிறைவோடு படுக்கைக்கு செல்ல வேண்டும். அதை பாபாஜி இன்னும் சில இடங்களில் இந்த புத்தகத்தில் கூறியிருக்கின்றார். அதாவது, நீங்கள் ஒரு நாளை காலையில் எழுந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குவது நீங்கள் வாழ்க்கையில் செயல்படுவது முக்கியமல்ல. நீங்கள் படுக்கைக்கு போகும்போது ஒரு 2-3 நிமிடங்கள் உட்கார்ந்த நிலையில் உங்களுடைய படுக்கையில், இன்று காலையிலிருந்து இரவு வரை என்ன செய்தேன், நான் செய்ய வேண்டியவற்றை எல்லாவற்றையும் செய்தேனா, காலையில் நினைத்ததை, அல்லது எதையாவது செய்யாமல் விட்டேனா, அல்லது செய்ததை சரிவர செய்தேனா என்று ஒரு சிந்தனையை நீங்கள் செய்துவிட்டு படிப்பீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னேறுவதற்கு பெரிய இலகுவான வழியாக இருக்கும் என்பதை சொல்லுகின்றார். அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கை, அந்த நாள் வாழ்க்கை உங்களுக்கு நன்றாக அமைந்ததா இல்லையா என்பதை உங்களால் சிந்திக்க முடியும். ஆன்மீக வழியில் நாளை தொடங்குபவனுக்கே வெற்றி. அடுத்த வசனத்தில் அவர் அதை கூறிவிட்டார். அதாவது, காலையில் உங்களுடைய சாதனையுடன் உங்களுடைய வாழ்க்கையை தொடங்கினீர்களாக இருந்தால் அந்த நாளை உங்களுக்கு வெற்றியாக அமையும் என்று பாபாஜி கூறுகின்றார். மகிழ்ச்சி, வளம், முன்னேற்றம், ஆரோக்கியம் ஆகியவை தெரியும். பாபாஜியின் உத்வேகம் ஊட்டும் சிந்தனைகள் நமக்கு தியானத்தில் உதவும். பாபாஜியின் உத்வேகம் ஊட்டும் சிந்தனைகள் என்று இது குறிக்கப்படுவது என்னவென்றால், நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து ஒரு 2 பக்கத்தை எடுத்து வாசிக்கும் போது அதிலிருந்து கிடைக்கப்படும் தகவல்கள் தான் பாபாஜியின் சிந்தனையாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த சிந்தனைகளுடன் உங்களுடைய நாளை ஆரம்பிக்கும் போது உங்களுடைய நாள் நன்றாக அமையும். அந்த சிந்தனையில் இருந்த சில கருத்துக்கள் உங்களுடைய அந்த நாள் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யும் என்று நாம் பல தடவை சத்சங்கத்தில் கூறியிருப்பது இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இவையே தெய்வீயத்திற்கான வழிகாட்டிகள். இவற்றை அன்றாட வாழ்க்கையில் பயின்றால் வாழ்க்கையில் அமைதி, வெற்றி, வளம், ஆன்மீக செல்வம் ஆகியவை பெருகும். அதாவது, ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் எவ்வாறு வாழ வேண்டும், அந்த நாள் வாழ்க்கையை எவ்வாறு வாழ்ந்து முடிக்க வேண்டும், அந்த வாழ்ந்து முடிந்த வாழ்க்கையை எவ்வாறு மீட்டு பார்க்க வேண்டும் படுக்கைக்கு போக முதல் என்பதை மிகவும் வலியுறுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, காலையில் உங்களுடைய வாழ்க்கையை ஆன்மீக சிந்தனையுடன் தொடங்கும் போது அந்த நாள் நன்றாக அமையும் என்று சொல்கின்றார். முக்கியமான விஷயம் அது மாத்திரமல்ல, அவருடைய சிந்தனைகள், அவர் புத்தகம் என்ற சொல்லி பாவிக்காவிட்டாலும் பாபாஜியின் சிந்தனைகளை நீங்கள் அன்று காலையில் பார்த்துட்டு உங்களுடைய நாட்களை தொடங்கும் போது உங்களுடைய நாட்கள் நன்றாக, அந்த சிந்தனையில் கிடைக்கும் அனுபவத்தால், எல்லாத்தையும் அந்த சிந்தனையில் கிடைக்கும் தகவலால் உங்களுடைய நாள் நன்றாக அமையும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அவருடைய சொற்களை கேட்டு, அவர் சொல்லிய தகவல்களை கேட்டு, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை முறைகளையும் எங்களுடைய சாதனைகளையும் நன்றாக செய்வோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினாவிடை பகுதிக்கு பாபாஜியின் உதவியுடன் விடை காணுவதற்கு எல்லோரையும் கொண்டு செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.